இந்த அதிசயமான சத்தியம் நீதிமான் ஆக்குதல், விசுவாசத்தின் ஊடாக நீதிமான் ஆக்குதல் என்ற சத்தியத்தை நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். இது ஆண்டவர் இதை எப்படி செய்கிறார் அப்படின்னு நம்ம இந்த முதல் பேராகிராஃப்ல பார்த்தோம். நம்ம ஒரு பாவியுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அந்த பாவியை ஒரு நீதிமானாக எண்ணி அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். பாவங்களை ஒரு பக்கம் மன்னிக்கிறார், இன்னொரு பக்கம் நீதிமானாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் எந்த அடிப்படையில் செய்கிறார், எந்த முறையில் செய்கிறார் அப்படின்னா, அந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுடைய ஒரு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஒபீடியன்ஸ், கிறிஸ்துவுடைய ஒரு செயலாற்றின ஒரு கீழ்ப்படிதலை எடுத்து அவர் அனுபவித்த அவருடைய கீழ்ப்படிதலை வைத்து அதன் அடிப்படையில தான் மட்டுமே நம்மள நீதிமான் ஆக்கிறார். இது ஒரு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். இது வந்து ஒரு பாவிய நம்மள மாதிரி இந்த உலகத்துல பிறந்த பாவிகளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தீமைகள்ல இருந்து நம்மள விடுவித்து மிக உயர்வான நன்மைகளுக்கு நம்மள உயர்த்துகிறார். யோசிச்சு பாருங்க, எல்லா தீமைகள் இந்த உலகத்துல என்னென்ன தீமைகள் இருக்கு, பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாத்துது, நியாயப்பிரமாணத்தின் குற்றச்சாட்டிலிருந்து நம்மளை காப்பாத்துது, மரணத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பிசாசுடைய குற்றச்சாட்டுகள்ல இருந்து, அந்த ரோமர் 8:23 வர மாதிரி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார், இனிமே யாருமே அவர்களை தீர்க்க முடியாது, ஏன்னா தேவனே அறிவிச்சுட்டாரு இவங்க நீதிமான்கள், இவர்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டாயிருச்சு. வெறும் எல்லா தீமைகளிலிருந்து, மிகப்பெரிய தீமைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுறது மாத்திரம் இல்ல, மிகப்பெரிய நன்மைகளுக்கு, மிக உயர்ந்த நன்மைகளுக்கு நம்மளை உயர்த்துகிற ஆசீர்வாதம் இதுதான். தேவனிடத்தில் நமக்கு சமாதானமும் ஒப்புரவாக்குதலும் நமக்கு வாங்கி கொடுக்கிறது. தேவன் இன்னுமே நம்மள ஒரு ஒரு கோபமாகவோ ஒரு மனசுல ஒரு மனஸ்தாபத்தோடையும் பார்க்கவே மாட்டார். அந்த நிலைக்கு நம்மள உயர்த்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக, மகன்களாக, மகள்களாக நம்மள உயர்த்துகிறது. தேவனோடு மிக அந்யோன்யமான பரிச்சயத்துல வாழ்வதற்கு ஒரு பரிசுத்த தைரியத்தோடு தேவனுடைய சந்நிதியில் நாம் வருவதற்கு நம்ம எதனால வர முடியும்? ஒரு கூனி குறுகி குற்ற மனசாட்சியோடு வராம, எபிரேயர் 10:19 போட்டிருக்கு, அவர் நாம் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் நிச்சயத்தோடு இந்த ஜீவனும் புதிதான வழியில் நாம் தேவனிடத்தில் வரலாமா? இதுவரைக்கும் வரவே முடியாது. அப்படி இப்போ நீதிமான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நம்மள உயர்த்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய நித்திய மகிமைக்கு நம்மள உயர்த்தி இருக்கிறது. ஏன்னா இந்த நீதிமான் ஆக்குதல் நம்முடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய நமக்கு இந்த நீதிமான் நீதிதான் நமக்கு பரலோகத்தையே வாங்கி இருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு போகிறது, ஒரு மனுஷன் போறது வந்து அவன் வாழ்ந்ததுனாலயோ அதனால இல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய நீதிமார். ஓகே, இது வந்து இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்ன்றதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு வாரங்கள். ஒரு விதத்துல இதெல்லாம் நாலு ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் வாய் ஊடுற மாதிரி ஆசீர்வாதங்கள். கேள்வி என்னன்னா, ஓகே இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கிறது, இந்த ஆசீர்வாதங்களை நான் எப்படி பெறுவது, எந்த ஊடத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறுவது, நம்ம கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் அற்புதமான ரட்சிப்பு, அந்த அந்த நீதிமான் ஆக்குதல்ல வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா அதை நான் எப்படி சரியான விதத்தில் பெறுவதுன்றத படிக்கலன்னா என்ன யூஸ்? யோசிச்சு பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னு போயிடலாம் நம்ம. ஆகவே நீதிமான் ஆக்குதலை நாம் எப்படி பெறுவது, அதை அதன் மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய சாதனம் என்ன என்பதை புரிந்து கொள்வது அது ரொம்ப அவசியம். தேவையானது ஒன்றே என்ற மாதிரி அது எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? நம்முடைய விசுவாச அறிக்கை அதை எப்படி பெறுவது, அதை பெறக்கூடிய ஒரே சாதனம் விசுவாசம். விசுவாசத்தின் உடமாகத்தான் நாம் அதை பெறுகிறோம். அந்த கடைசி அந்த பேராகிராஃப் முதல் பேராகிராஃப் கடைசியில இருக்கு, விசுவாசத்தின் ஊடாக. வேதம் இது ஃபுல்லா வேதத்துல இருக்கிறத பார்க்கலாம். வேதம் ஃபுல்லா விசுவாசிக்க கட்டளை கொடுக்கறத பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ஒரு காலம் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடைவான். விசுவாசம் 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 பைபிள்ல பார்க்கலாம். விசுவாசம் இல்லாம நம்ம ரட்சிக்கவே பட முடியாது. எவ்வளவுதான் ஒழுக்கமா இருந்தாலும், எவ்வளவுதான் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும், வாரம் வாரம் சின்ன வயசுல இருந்தே நல்ல கிறிஸ்தவ மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ மதவாதியா இருந்தாலும், நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நீதிமான் ஆக்குதல் இல்லை, பரலோகத்துக்கும் நம்ம போக முடியாது. விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுகிறான் இல்ல. மனம் திரும்புதல், பரிசுத்தமாக்குதல், அன்பு, தாழ்மை, ஜபம், வேத வாசிப்பு எல்லாமே ஒரு நீதிமான் ஆக்குன மனுஷனுக்குள்ள பார்க்கலாம். ஆனா அத எந்த காரியமும் மத்த எந்த கிருபைகளும் பரிசுத்தமா இருந்துக்கொள்ளதும் எதுவுமே ஒரு மனுஷனை தேவனுக்கு முன்பதாக நீதிமானா நிற்க வைக்கிறதில்ல. அவனை நீதிமானா நிற்க வைக்கிற ஒரே சாதனம் விசுவாசம் தான். எந்த நிமிஷத்துல அவன் நம்புறானோ விசுவாசிக்கிறானோ அவன் முற்றிலுமா பாவம் மன்னிக்கப்பட்டு பரிபூர்ண நீதிமானாக நிற்கப்படுகிறான். அவன் எதிர்காலத்தில் அடைய போகிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல நீதிமானாக்குதல். ஒரு நீண்ட காலம் இதே நம்பிக்கிட்டே இருக்கும் போது ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து உபவாசம் பண்ணி இல்ல இல்ல அப்படி வர்றது இல்ல, உடனே வருது. அவன் விசுவாசித்த உடனே அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அப்படின்னா விசுவாசம் எவ்வளவு முக்கியம். விசுவாசம்னா என்ன சரிங்களா? என்ன விசுவாசம்? வேதம் பல விதமான விசுவாசத்தை பத்தி பேசு. தற்காலிக விசுவாசம், பேசாசில் இருக்கிற விசுவாசம், தெரிந்து கொள்ளப்படாதவர்களுடைய விசுவாசம், கேட்கிறவர்களுடைய விசுவாசம். ஆனா ரட்சிக்கும் விசுவாசம் இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான காரியம் நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறது வேற இருக்க முடியாது பாருங்க. ஏன்னா அதன் மூலமா மட்டும்தான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட முடியும். ரொம்ப முக்கியம். அதை விட உண்மையான ரட்சிக்கும் விசுவாசத்தை விட இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, வேற இல்ல. ஆனா அதுல தப்பு பண்ற மாதிரி வேற எந்த விஷயத்திலையும் பாவிகள் நம்ம மனிதர்கள் தப்பு பண்ணாம இல்லை. அந்த தப்பு ஒரு ஆத்துமாக்கி ஏற்படுத்துக்கிற சீர்கேடு வேற எந்த தப்பும் ஏற்படுத்தாது. விசுவாசம்ன்றது அநேக பேர் ரட்சிப்பின் உறுதி இல்லாம இன்னும் இருள்ல நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கு காரணம் மதத்துல குருட்டு. நம் மதத்துல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கடந்து போறதுக்கு, ஆண்டவர்கிட்ட ஒரு சமாதானத்தை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு விசுவாசத்தை குறித்த தவறான குழப்பமான எண்ணங்கள் தான். விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, தவறான எண்ணங்கள். ஆகவே விசுவாசத்தை துல்லியமாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம செலவிடுவோம். ஓகே, இந்த சாப்டர் இந்த விசுவாச அறிக்கையில 14th சாப்டரை பாத்தீங்கன்னா முழு சாப்டரே இருக்கு. ரட்சிக்கும் விசுவாசம் என்னன்னு 14th சாப்டர்ல அத அப்ப வரும்போது பார்க்கலாம். ஆனா இந்த பகுதியிலேயே இந்த சந்தர்ப்பத்திலேயே பேராகிராஃப் 2 நமக்கு விசுவாசம்னா என்னன்னு சொல்லித்தரு. 4 தலைப்புல பார்ப்போம். விசுவாசம் என்ன? விசுவாசம் இல்ல, எது ரட்சிக்கும் விசுவாசம்? அந்த ரட்சிக்கும் விசுவாசம் ஏன் அது மட்டும்தான் நீதிமான் ஆக்குதலுடைய பிரத்யேக சாதனம்? விசுவாசமோ விசுவாசத்தோடு பிரிக்கப்பட முடியாத கணிதம். ஓகே, முதலாவது எது விசுவாசம் இல்ல? எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, சேர்த்துல இருக்கிறவங்க எல்லாரும் விசுவாசிகள் அப்படின்ற நம்புறதை விட ஒரு முட்டாள்தனம் வேற கிடையாது. கிறிஸ்தவான்னு சொல்றவங்க எல்லாம் விசுவாசி தப்பு இல்லைங்களா? பைபிள்ல நிறைய விசுவாசங்கள் போட்டிருக்கு. தற்காலிக விசுவாசம், கொஞ்ச நாள் இருந்து போயிடுவாங்க. ஒரு தெரிந்து கொள்ளப்படாத விசுவாசம்னு இருக்கு, அதை அவங்க ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டாங்க. ரட்சிப்பின் அனுபவமே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்காரு. அந்த மாதிரி விசுவாசம் இருக்கு. சைமன் த மேஜஸ் ஒருத்தர் தான், புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் சபையிலே இருந்தான். அவன் ரட்சிக்கவே படல, அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா சேர்த்துல ஒரு மெம்பர் கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருந்தான். பவுல் சொல்றாரு 2 தெசலோனிக்கேயர் 3:2, எல்லாரிடத்திலையும் விசுவாசம் இல்லையே. முதலாவது எல்லாருக்கும் இல்ல, ரெண்டாவது அந்த விசுவாசம் வந்து ஒரு ஃபீலிங் கொடுத்தது அல்ல. அநேக பேருக்கு இயேசுவை பத்தி நல்ல ஃபீலிங் இருக்கலாம், பாடலாம், இயேசு மேல ஒரு ஆசை இருக்கலாம். அது அந்த கற்பாறையில் விழுந்த விதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான், இயேசு மேல ரொம்ப ஆசை வந்துச்சான். ஆனா அது உண்மையான ரட்சிப்பின் விசுவாசம் இல்ல. வெறும் நீங்க வெறும் ஒரு ஆண்டவருடைய வரலாற்று நிகழ்ச்சி, இயேசு பிறந்தாரு, பெத்லகேமில் பிறந்தாரு, சிலுவையில் கொல்கத்தால மரிச்சாரு என்றத வரலாற்று நிகழ்வுகளை படிச்சு அறிவுபூர்வமாக ஒத்துக்கிறதுனால இயேசு நம்புறியா? ஆமா நம்புற. விசுவாசிக்கிறேன், ஆமா தலையாட்டுறது, அதுல விசுவாசம். அன் இன்டலக்சுவல் அசென்ட்னு வாங்க, இல்லை அறிவு சார்ந்த விதத்துல அது புரிஞ்சுக்கிறது, ஒத்துக்கிறது. யாக்கோபு சொல்றாரு, பிசாசு ஒத்துக்கிறது மாத்திரம் இல்ல, பிசாசு அதை நம்பி அதை நடுங்குதான். தேவனையும் இயேசுவும் அறிஞ்சு வேற நீங்க ஒத்துக்கிறதுனால என்னங்க அது பெரிய விசுவாசம்? அதுக்கு அது ரட்சிக்கும் விசுவாசம் என்ன? இதெல்லாம் விசுவாசம் இல்ல. என்ன விசுவாசம்? இந்த அது அழகாக ரொம்ப ஏழ்மையாக இந்த விசுவாச அறிக்கை எழுதினவங்க ரெண்டு சிம்பிள் விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அத்தியாவசியமான செயல்கள், அந்த விசுவாசத்துக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பொருள் இல்ல மூலம், the object of faith and the acts of faith, essential, two essential acts of faith and the object of faith. Okay? விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அத்தியாவசியமான செயல்கள் என்ன? அந்த விசுவாச அறிக்கை ரெண்டாவது பேராகிராஃப் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவையும் அவரால் அவரது நீதியையும் பெற்று அதை சார்ந்து இருக்கும் விசுவாசத்தினால். விசுவாசம் என்ன செய்யும்? பெறுது, ரிசீவிங் அண்ட் ரெஸ்டிங், பெற்று சார்ந்து இருப்பது. விசுவாசத்தின் ரெண்டு அத்தியாவசியமான செயல்கள் என்ன? பெறுவது, சார்ந்து இருப்பது. ரெண்டாவதாக விசுவாசத்தினுடைய ஆப்ஜெக்ட், விசுவாசத்தினுடைய பொருள், எதை பெறுவது, எதை சார்ந்து இருப்பது? கிறிஸ்துவையும் அவரது நீதியையும். இது ரெண்டா நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். என்ன, ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்டு, நான் எவ்வளவு பெரிய சீர்கெட்ட பாவி, என்னுடைய குற்றத்தையும் தன்னுடைய ஆபத்தையும் தன்னுடைய நரகாதி தண்டனையும் நம்பிக்கையற்ற தன்மையோ உணர்ந்து, அதே நேரத்தில் இயேசு யாரு, கடவுள் இயேசு மூலமா தனக்கு என்ன செய்திருக்கிறார், எப்பேற்பட்ட நீதியை சம்பாதிச்சிருக்கிறார், அந்த நீதி அல்லாமல் தேவனிடத்தில் நான் ஒப்புரவு ஆக முடியாதேன்னு அவன் அறிந்து புரிந்து அவன் என்ன பண்றான், அவன் ஒரு நேரடியா ஆண்டவருடைய அதை கேள்விப்பட்டு தேவன் என்னை நீதிமானாக பார்க்கிறாரேன்னு சொல்லி, இந்த ரட்சிக்கும் விசுவாசம் அந்த பாவிக்கு என்ன செய்யுதுனா, அவன் ஒரு துணிச்சலோடு ஒரு வெஞ்சர்னுவாங்க, தன்னையும் தன்னுடைய நலமையும் பார்க்காம கிறிஸ்துவ மட்டும் பார்த்து அந்த விசுவாச கரங்களால் வந்து பெறுகிறான். நான் இயேசுவை பெறுவதன் மூலமா மட்டும்தான் எனக்கு ரட்சிப்பு தானே வருது, பெற்று ரிசீவிங். அதனாலதான் விசுவாசம் வந்து ஒரு பெறுவது. அதனாலதான் விசுவாசத்துக்கு அநேக நேரத்துல ஒரு கை அப்படின்னு சொல்லப்படும், அதை வந்து வாங்கிக்கிறது தான் விசுவாசம். ஒரு கை, அந்த கை வந்து நீதிமானாக்குதலை சம்பாதிக்கிற கை இல்ல, அதை பெறுகிறதும் கிறிஸ்துவையும் இட் அப்ராப்ரியேட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை தன்னுடையதாக போய் வெறும் கையில போய் கிறிஸ்துவ போய் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இவர் தான் என்னுடையவர் அப்படின்னு விசுவாச கைகளால் அவரை பெறுவது. நம்ம கையில போய் ஏந்தி வாங்குறோம் பாருங்க, சுவிசேஷத்துல கிறிஸ்து இலவசமா வழங்கப்படுகிறார், இவன் போய் கையை எடுத்துட்டு போய் பெற்றுக்கிறான், அவன் கையை எடுத்துட்டு போறான். அது நிறைஞ்ச கை கிடையாது, வெறுமையான கை, அது ஒரு வேலை செய்யற கை இல்ல, அது பெறப்போகிற கை, பெறுவதற்காக போகிற கை. அந்த கையில அவன் ரீச் பண்ணி, இந்த பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவுடைய நீதி எனக்கு வேண்டும், இதைதான் நான் பெறுகிறேன், நான் வெறுமையான பாவியாக வருகிறேன், என்னை நானே இயேசுவோடு அடையாளம் காட்டிக்கொண்டு தன் கையை நீட்டிக்கிட்டு வந்து ரிசீவ். ஃபர்ஸ்ட் விசுவாசத்தின் செயல். ரெண்டாவது அதை பெற்று இதை இயேசுவுடைய நீதியை அவன் வாங்கி அதில் அவன் சார்ந்திருக்கிறான். சுவிசேஷத்தை ஆண்டவர் வந்தாரு, பாவத்துல மறிச்சாருன்றது மாத்திரம் இல்ல, அவன் வந்து பல ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அந்த பலி ஆடு மேல கைய வச்சு அதை வந்து அது மேல முழு பலத்தையும் போட்டு அதை நம்புவாங்க, அதுல சார்ந்து இருப்பாங்க. இந்த ஆடினுடைய பலியினால மட்டும்தான் நான் தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன்ற மாதிரி அவன் முற்றிலுமா தன்னுடைய வெயிட்டெல்லாம் இயேசு மேல போட்டு ரெஸ்டிங் இங்கிலீஷ்ல வருது. அவன் முழுமையா தேவன் என்னை எதன் அடிப்படையில ஏற்றுக்கொள்வார்னா இயேசுவின் அடிப்படையில தான். தன்னுடைய மனித பிராணிகளை எல்லாம் அவன் நம்பாம அதையெல்லாம் மறுத்து நான் ரட்சிப்புக்கு நான் நம்புகிற ஒரே ஒரு காரியம் இயேசு தான். கையில போய் வாங்கிக்க அதுல சார்ந்து அதுதான் விசுவாசம். ஃபுல் வெயிட்ட அதுல போட்டு விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசம் ஒரு ஆத்மாவுடைய கைங்க. ஒரு ஒரு அப்படியே தண்ணியில முழுகிக்கிட்டு ஒரு போய்கிட்டு இருக்கிற மனுஷன் இயேசுடைய கைய பார்த்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இன்னமே இதுதான் என்ன காப்பாத்தணும்னு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவன் ரசிக்கப்படுகிறான். எப்ரேயர் 6:16 அப்படிதான் சொல்லப்படுது சரிங்களா. அதே கை முழுகிட்டு இருக்கான், ஆனா இயேசு மேல தன் முழு பலத்தை என்ன பிடிச்சு என்ன தூக்குங்க ஆண்டவரே அவன் தான் ரசிக்கப்படுறான். இன்னும் விசுவாசம் ஒரு சில இடங்கள்ல கண்ணாக சொல்லப்படுகிறது. ஒரு இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்துல சர்ப்பத்தினால் கடிபட்ட உடனே அந்த வெண்கல சிலுவையை பார்க்கணும், விசுவாசத்தோடு அந்த சிலுவையை பார்க்கும் போது அவங்க அந்த விஷத்துல விடுபடுறாங்க. அதே மாதிரி இவ விசுவாச கண்களோடு இயேசு சிலுவையில என்னடத்த அவர் எடுத்துக்கிட்டார், என் சார்பாக அவர் மறித்தாருன்னு பாக்குறது இல்ல. அது விசுவாச கண்ணாக தன்னையே அதுல அதை பெற்று அதுலயே சார்ந்திருக்கிற ஒரு பார்வையை பார்க்கும் போது அவர் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசம் ஒரு வாய் மாதிரி. சில நேரங்கள்ல பசி பட்னியில அடுத்த நிமிஷம் செத்துருவம் போல இருக்குன்னு இயேசு வந்து சுவிசேஷத்துல ஜீவாப்பமா கொடுக்கும் போது அதை வாங்கி சாப்பிடலாம். விசுவாசம் சில நேரத்துல காலாக கூட நினைக்கலாம். ஒரு கால் தேவனுடைய கோபாசிரியர் என்னை துரத்திக்கிட்டு வருது, சத்ரு என்னை துரத்திக்கிட்டு வருது, ஆனா இதுல இருந்து நான் தப்புறதுக்கு என்ன பண்ணுவேன்னு ஓடி போய் அடைக்கல பட்டணம் மாதிரி ஒரு பெரிய டவர், ஒரு ரிஃப்யூஜ், ஒரு மறைவு மறைகடம் மாதிரி இயேசுல போய் ஒளிஞ்சுக்கிறது தான் விசுவாசம். இன்னமே அவர் தான் என்ன காப்பாத்தின, இன்னமே அவர் தான் என் நம்பிக்கை, அவர் கைய நான் புடிச்சுக்கிட்டேன், அவர் தான் என் நம்பிக்கை, அவர்ல போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி விசுவாசம்ன்றது இயேசு கிட்ட ஒண்ணுமே கொண்டு வர்றது இல்ல, வெறும் கையா வர்றது. அது வந்து ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது, ஒண்ணுமே அதுல பங்கு பெறு பங்கு அளிப்பது கிடையாது, ஒண்ணுமே கட்டுறது கிடையாது, ஒண்ணுமே செயல் நடத்துறது கிடையாது. அது தெருவது, எடுத்துக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அனைத்துக் கொள்வதுதான் விசுவாசம். பாருங்களேன் ரெண்டு வார்த்தைகள், பெற்று சார்ந்து. அருமையாக விசுவாசத்தின் ரெண்டு அத்தியாவசியமான செயல்கள் எவ்வளவு பெறும், இல்ல நமக்கிட்ட இல்ல நம்மளால முடியாதுன்னு பெற்றுக்கொண்டு அதுலதான் நம்ம நம்பிக்கை. எதை பெறுறோம், எதுல சார்ந்து இருக்கிறோம், நம்ம விசுவாசத்தினுடைய அத்தியாவசிய ஆப்ஜெக்ட் என்ன, பொருள் என்ன? அந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது? நாம் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்றால் எதை நாம் நம்பணும், எதுல எதை நாம் பெறணும், எதை நாம் சார்ந்திருக்கணும், கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையும் அங்க சொல்லப்படுது இல்லைங்களா. கிறிஸ்துவை அவருடைய அடையாளத்தை உண்மையான ரட்சிக்கும் விசுவாசம் இயேசுதான் மெய்யான தேவன், அவருடன் தேவ குமாரன், கிறிஸ்துவத்தின் இரண்டாவது நபர்னு, அவர் யாரு எவ்வளவு பெரியவர்னு புரிந்து அவரை நம்புறது இல்லைங்களா. அவர்ல அவரை பெறுறது, அவரை பெற்று அவர்ல நம்பிக்கை நம்ம வைக்கிறது, அதுதான் கிறிஸ்து கிட்ட வர்றதுதான் விசுவாசம். கமிங் டு கிரைஸ்ட். விசுவாசம்ன்றது வந்து கிறிஸ்துல மூழ்கி இருக்கிறது. நம்முடைய சிந்தனை எல்லாம் கிறிஸ்து யாரு, கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அடிப்படையில தான். நம்ம யாரு, நம்ம எவ்வளவு ஜாம் பண்றோம், எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம், அதான் நம்ம கிறிஸ்தவம். நம்ம கிறிஸ்தவம் எல்லாம் நம்மளுடைய பக்தியில அப்படியே ரக்க கட்டி அப்படியே பறக்குறது. எவ்வளோ பக்திமான் பாருங்க, அந்த பரிசய மாதிரி, ஆண்டவரே நான் ரெண்டு நாள் உபவாசம் பண்றேன், நான் பைபிளை படிக்கிறேன், நான் ஜபம் பண்றேன், அதுவும் விசுவாசம். அது சுய நீதி, அது நரகத்துக்கு தான் கொண்டு போகும். அதுல விசுவாசம் ஆப்ஜெக்ட் எது தெரியுமா, என்ன பார்க்காம, என் நீதியை பார்க்காம இயேசுவை பார்க்கிறது. faith is the preoccupation with the object. அப்படின்வாங்க. அதாவது இயேசுலேயே மூழ்கி இருக்கிறது. இதுதாங்க ஒரு தங்கம்ன்றதுக்கு, அது சொக்க தங்கம்ன்றது, அதை உரசி பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த தச்சு ஹால்மார்க் தங்கம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி உண்மையான ரட்சிப்பு விசுவாசத்துக்கு ஹால்மார்க்கா இதுன்னு எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இது முற்றிலுமாக கிறிஸ்துவ மையம் கொண்டதா இருக்கிறதா? எல்லாம் கிறிஸ்து. அவரும் அவர் யாரு, அவர் என்ன செய்தார், அது மேலதாங்க என் நம்பிக்கை. அவனுக்கு ரட்சிக்கும் விசுவாசம் இருக்கு. மற்றதெல்லாம் பரிசு என் நாடகம். ஃபேத் விசுவாசம்ன்றது என்னை பார்க்கிறதோ, என் சுய பக்திய பார்க்கிறதோ, என் பாஸ்டர் பார்க்கிறதோ, போதகரை பார்க்கிறதோ. போதகர் மேல நம்பிக்கை நிறைய பேருக்கு, சர்ச் மேல நம்பிக்கை, சடங்குகள், பாரம்பரியம், சொந்த ஜபம், சொந்த பேதார், இல்ல இல்ல இல்ல. இயேசு, இயேசு யாரு, அவர் என்ன செய்திருக்கிறார், அதுல மூழ்கி இருப்பது. எத்தனையோ பேர் தங்களை சோதிச்சு பார்க்கணும். அநேக பேருக்கு அவங்க விசுவாசத்தின் மேல விசுவாசம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க விசுவாசம் எவ்வளவு பலமா இருக்குன்றது அதை நினைச்சுக்கிட்டே அவங்க அநேக நேரத்துல அந்த விசுவாசத்தின் ஆப்ஜெக்ட்ல மனசு வைக்கணும்ப்பா. உன் விசுவாச பலத்தினால ஒருத்தர் நீதிமான் ஆகுறது இல்ல. அந்த விசுவாசம் யார் மேல வைக்கப்படுது? விசுவாசம் வந்து பாவியை கடந்து அந்த இயேசு மேல மூழ்கி இருக்கு. இயேசு யார்? ஓகே, இயேசு முதலாவது இயேசு மேல நம்பிக்கை. ரெண்டாவது இயேசுடைய அடையாளம் மாத்திரம் இல்ல, இயேசுவும் இயேசுடைய நீதினு போட்டிருக்கு. நாட் ஒன்லி இஸ் பர்சன் பட் இஸ் ஒர்க். அவர் ஆள், அவர் தேவ குமாரன் நம்புறது மாத்திரம் இல்ல, அவர் நமக்காக என்ன செய்திருக்கார், தன்னுடைய பரிபூர்ண கீழ்ப்படுதலின் மூலமாக, பாடுதலின் மூலமாக, மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பை, நீதியை சம்பாதிச்சிருக்கிறார். நம்மளை நீதிமானாக்க கூடிய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் இயேசுல. அதனாலதான் அவருடைய பரிகார பலியில நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ரோமர் 3:28 அவர் ரத்தத்துல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்னா என்ன? அவர் ரத்தத்தை நம்ம இயேசு ரத்தமே ஜெயமே, ரத்தமே ஜெயமே நம்ம கதவுல போட்டுக்கிறத. ரத்தம்னா என்ன? ரத்தம்னா அவர் நமக்காக சிலுவையில சிந்தி அந்த பாடுகள் மூலமாக தேவனுடைய நீதியை திருப்தி பண்ணது. அவருடைய பாடுகளை குறிக்கிறது அவருடைய ரத்தம். ஒரு அடமொழியா பயன்படுத்தப்படுகிறது. அதனால அந்த நீதியே என்ன, தேவன் என்னை போத்தி இருக்கிறதுனால அந்த நீதியினால தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டார், என்னை நீதிமானாக பார்க்கிறார் என்றதுல சார்ந்துதான் தேவன் இடத்துல நான் சமாதானம் பெற முடியும். அடுத்ததாக நம்ம விசுவாசத்தை பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தினுடைய சோல் அது எங்க இருந்து வருது? நமக்குள்ள இருந்தே வருதா? அந்த முதலாவது பேராகிராஃப் கடைசியில சொல்லப்படுது பாருங்க, இந்த விசுவாசம் நம்மளால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்மளால் உருவாகிற விசுவாசம் எல்லாம் இந்த மாதிரி பக்தி வேஷம் தான், நம்மளா நினைச்சுக்கிறது தான் அது விசுவாசம். இந்த விசுவாசம் அது நம்மளால் ஏற்படுறது இல்லையே. பாவத்தில் நாம் மரித்திருக்கிறோம்னு பார்க்கிறோம். விசுவாசம் நம்ம ஆத்ம கண்களை திறந்து இயேசுவையும் இயேசு செஞ்ச பணியும் பார்க்கும்படிக்கு, அது போதுமான பணி, அதுல மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும்ன்றத நமக்கு வெளிச்சத்தை காட்டுறது தான் விசுவாசம். அது எப்படி நம்மளா அது விசுவாசிக்க முடியும்? நம்ம தான் பாவத்துல செத்துருக்கிறோமே இல்லைங்களா. குருடா இருக்கிற நமக்கு, ஆத்மீக குருடா இருக்கிற நமக்கு இயேசுடைய மகிமை எப்படி பார்க்க முடியும்? ஆத்மீக விதத்துல செவிடா இருக்கிறோம் நம்ம, ஆத்மீக வசத்துல இயலாமல் உள்ளவர்களா இருக்கிறோம். ரட்சிக்கும் விசுவாசம் இயேசுகிட்ட நம்மளை கொண்டு வருது. நம்மள பாவிகளாக ஒருபோதும் நம்ம இயேசுகிட்ட வரமாட்டோம். நாடகம் தான் போட்டுக்கிட்டு இருப்போம், மதவேஷம். ஆனா அந்த தேவனால் கொடுக்கிற ஈவாக கொடுக்கப்படுற ரட்சிக்கும் விசுவாசம் தான், அது தேவனால் கொடுக்கப்படுற ஈவு, அது நம்மளால் உருவானது அல்ல. பாருங்க, ஐ திங்க் ஒரு வசனம் இருக்கு, பிலிப்பியர் 1:22 இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:8 இது விசுவாசம் தேவனுடைய ஈவு. கலாத்தியர் 5:19 ஆவியின் கனிகளாக விசுவாசம் சொல்லப்படுகிறது. ஆகவே அது ஆண்டவரால் கொடுக்கப்படுறது. ஏன்? முதலாவது விசுவாசம் என்னன்னு பார்க்கிறோம். ரட்சிப்பு விசுவாசம், இட் இஸ் ரிசீவிங், பெற்று சார்ந்திருப்பது. விசுவாசத்தின் மூலம் என்ன? கிறிஸ்துவம், அவர் என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்துவம் அவருடைய நீதியும். அந்த விசுவாசம் தேவனால் கொடுக்கப்படுற ஈவு. ஓகே, அதுதான் விசுவாசத்தை பத்தி பார்த்து. இந்த விசுவாசம் தான் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு ஒரே சாதனை, பிரத்யேக சாதனை. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இந்த ரோமன் கத்தோலிக்கும் ப்ராட்டிஸ்டன்ஸுக்கும் 500 வருஷமா நடக்கிற சண்டை இதனாலதான், இதனாலதான் பிரிவே ஏற்பட்டுச்சு. அவர்கள் சீர்திருத்தவாதிகளுடைய கூக்குரல் என்ன? விசுவாசம் மட்டுமே அப்படின்னாங்க. அந்த இதுல போட்டிருக்க அந்த 2வது பேராகிராஃப்ல விசுவாசம் மட்டுமேன்ற ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கலாம். ஏன் ரோமன் கத்தோலிக் என்ன சொல்லுச்சு? நீதிமான் ஆக்குதல் விசுவாசத்தோடும் கிரியைகளோடும் நாம் நீதிமான் ஆக்கப்படுறோம். கிரியைகளை சேர்த்தான். அந்த கிரியைகள் வந்து ஒரு டைம் இல்ல, நீதிமான் ஆக்குதல் ஒரே தடவை ஆண்டவர் நீதிமான் ஆக்கிட்டாருன்னு அறிவிச்சு அடிக்கிறது இல்ல. ரோமன் கத்தோலிக் என்ன சொல்லுச்சு? வாழ்க்கையெல்லாம் நீ அது கிரியைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதான் ரோமன் கத்தோலிக்ல இருக்க கொடுமை. அங்க இருக்கிற யாருமே ஒரு ரட்சிப்பின் உறுதியோடு சாகவே முடியாது. பாருங்களேன், ஏன் நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு போதுமா இருந்துச்சுன்னு எங்க சொல்றது? யார் சொல்றது? அதான் சில பேர் பத்தாதுன்னு போய் மத்தியஸ்தலத்துக்கு போய் அங்கேயும் பாவ நிவர்த்தி செய்யும். என்ன கொடுமையான ஒரு மதம்! சுவிசேஷம் அப்படியா சொல்லுது? தேவனிடத்தில் நீ கிரியைகள் இல்லாம விசுவாசத்தின் ஊடாக நீ நீதிமான் ஆகலாம். என் அடிப்படையில் இல்ல, அது விசுவாசம் மட்டுமே என்றுதான் அவங்க வலியுறுத்த நினைச்சிருக்கிறாங்க. விசுவாசம் மட்டும்தான். ஏன் விசுவாசம் மட்டும்தான்? வேதம் சொல்லுது விசுவாசத்தின் மட்டும்தான், கிரியைகளால் அல்ல. விசுவாசம் மட்டும்தான், ஏன்? ரெண்டு காரணங்கள். விசுவாசமே ஏன் விசுவாசம் மட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு? ஏன்னா ரெண்டு காரணங்களை பார்க்கலாம். ஒன்னு, அந்த ரட்சிப்புக்கு நீதிமான் ஆக்குதலுக்கு மனுஷன் எந்த விதத்திலையும் பெருமை பாராட்ட முடியாது. விசுவாசம்ன்றது வந்து நம்மளையே வெறுமையாக்குற கிருபை. விசுவாசம் வந்து நம்மளை முற்றிலுமா நம்ம யாரு நம்ம என்ன செஞ்சோம்னு பாக்குறத விட்டுட்டு இன்னொருத்தரை பார்த்து நம்ம ரட்சிக்கப்படுறோம். விசுவாசத்தினுடைய தன்மையே நம்மளை பாக்குறத விட்டுட்டு இன்னொருத்தின் அடிப்படையில, இயேசுவும் இயேசு என்ன செய்தார்னு அடிப்படையில தான் தேவன் என்ன ஏற்றுக்கொள்கிறார். தவிர என்னால ஆனது அல்ல, அது என்ன பாக்குறதுனால வர்றது அல்ல. பாருங்களா, அதுதான் எந்த ஆவிக்குரிய கிருபைக்கும் இந்த பிரத்யேக தன்மை இல்ல. பாருங்க, வெறு நான் விசுவாசம்ன்றது நான் வெறுமை, என்னில் நிறைவு கிறிஸ்து. நான் இயலாமை உள்ளவன், என்னுடைய பலன் முழுமையா கிறிஸ்து. அதன் மூலமாகத்தான் அந்த விசுவாசத்தின் செயலே தன்னை மறுத்து தன்னுடைய செயல் திறன்களை எல்லாம் மறுத்து தூக்கி போட்டு தேவனால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கு ஒரே காரணம் அது இன்னொருத்தர்னால் இயேசுனால். வெறுமையான கையோடு வந்து தேவனுடைய சொல்லி முடியாத ஈவை பெறுது விசுவாசம். அதுல எங்க மனுஷனுக்கு பெருமை வர முடியும்? பெருமை இல்லை. அடுத்ததாக ஏன் விசுவாசம் வந்து ஏற்படுத்தினாரு? மனுஷனுக்கு எந்த பெருமையும் இருக்கக்கூடாதுன்னு மாத்திரம் இல்ல, தேவனுக்கு எல்லா மகிமையும் போய் சேரணும். ஏன்னா நீதிமான் ஆக்குதல் கிருபையினாலேயே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 3:23 சொல்லப்படுகிறது, இலவசமாக கிருபையினாலேயே நீங்கள் நீதிமான் ஆனீங்க. கடவுள் வந்து ஒரு கொடுக்கிறவரு இலவசமாக, அந்த பாக்குற மனுஷங்க கொஞ்சம் கூட தகுதி இல்லை, தங்களுடைய தயாலத்துக்கே அருகதை இல்லாதவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு இலவசமா கொடுக்கிறாரு. நம்ம தான் கடவுளுடைய கிருபை. நம்மள ஏதோ பார்த்து நம்ம செய்யற பக்தினால செயல்னால கடவுள் ஏதோ ஒண்ணு நம்மளை நீதிமான் ஆக்குறாருன்னா அந்த கிருபைன்றதுக்கே அர்த்தம் இல்லை. கிருபானா என்ன? கொஞ்சம் கூட தகுதி இல்லை, ஆனா நீ தகுதி இல்லன்னு உணர்ந்து வெறுமையா என்கிட்ட வரும்போது நான் உனக்கு கொடுக்குறேன். அதனாலதான் அது விசுவாசம் ஒண்டிதான் செய்ய முடியும். அதனாலதான் அவங்க சோலா சோலே சோலா சிதே, விசுவாசம் மட்டுமே. அந்த விசுவாசம் மட்டுமேன்னு இருக்கும்போதுதான் கடைசியில அந்த சீர்திருத்தவாதிகளுடைய கொள்கை தேவனுக்கு மட்டுமே மகிமை, சோலி டியோ க்ளோரியான்வாங்க. விசுவாசம் மட்டுமே ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போதுதான் அவனுடைய ரட்சிப்புக்கு முழுமையான மகிமையை தேவனுக்கு கொடுப்பான். மற்றவங்க எல்லாம் காலரை சுத்திட்டு பரிசைய மாதிரி நான் பெரிய நான் என்னுடைய பக்தினால் ஆண்டவர் ரட்சித்தாருன்னு பாருங்க. ஆகவே விசுவாசம்னா என்ன? ரட்சிக்கும் விசுவாசம்னு பார்த்தோம். அந்த விசுவாசம் மட்டும்தான் அந்த சாதனம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது ஒண்ணுதான் நீதிமான் ஆக்குதலுக்கு சாதனமாக நாம் பார்க்கிறோம். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு 2 பயன்பாடுகளை ஒன்றி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்னு, எல்லா கிறிஸ்தவ கிருபைகள்லயும் ரொம்ப முக்கியமான கிருபை. அது ரொம்ப சிம்பிளா ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிறது, அதை பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப மக்கள் குளம் போய் போறது, தப்பு செய்யறது விசுவாசத்துல தான். சில பேருக்கு விசுவாசமே இருக்காது, ஆனா அவங்க விசுவாசிகள் ரொம்ப உறுதியா நம்புவாங்க. சில பேருக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும், அவங்க விசுவாசியான்னு கூட சந்தேகப்படுவாங்க. அதுதான் அதனோட வினோதம். எல்லா விசுவாசத்துல நடக்கிற கொலவிபடிக்கு பிரதான காரணம் இயற்கையா நம்மள பிடிச்சிருக்கிற பெருமைன்ற வியாதி. யோசிச்சு பாருங்க, பெருமை நமக்கு எப்படியாவது நமக்குள்ள நம்ம ரத்தத்திலேயே இருக்கிறது. என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதாவது நம்ம கட்டணும், ஏதாவது நம்ம பங்களிக்கணும்ன்றதே நமக்கு ஊறி போச்சு. அதனாலதான் நமக்கு விசுவாசம்ன்றது வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்மனால ஏதாவது ஒண்ணு நடக்கணும், நம்மள ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். அது அந்த பெருமை போற வரைக்கும் விசுவாசம்ன்றது வராதுல்ல நமக்கு. நான் ஒண்ணுமே இல்லை, நத்திங் இன் மை ஹேண்ட்ஸ் ஐ பிரிங், ஒன்லி டு த கிரைஸ்ட் ஐ கிளிங். அதுதான் அந்த விசுவாசம். என் கையில ஒன்னும் இல்லை, என்னால ஆனதில்லை. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? குழந்தை மாதிரி இயேசு கிட்ட வந்து நேரடியா, நான் என்ன பார்த்து, நான் என்ன, நான் தகுதியா, நான் அதுவா இதுவா, நான் அவ்வளவு பக்தி இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்க, அது எது அடிப்படையில இல்லை, அதனால இல்ல. நேரடியா இயேசு கிட்ட வந்து அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் யாரு, அவர் என்ன செய்திருக்கிறாருன்றத பார்த்து, பிச்சைக்கார ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட இருந்து பெற்று, இந்த கொடுங்க பிச்சை போடுங்க ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நீங்களும் நீங்க செஞ்ச பணியின் மேல நம்பிக்கேன்னு ஒரு ஆத்மா தன்னுடைய ஆத்ம முழு பலத்தை அது மேல போடும் போது, ஆஹா என்ன சமாதானம் தேவனிடத்தில். தேவன விசுவாசத்தினால் நான் நீதிமான் ஆனதுனால் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம். நீங்க அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஆஹா என்ன சமாதானம், என்ன ஆனந்தம் தெரியுங்களா? என்னால் ஆனது அல்ல, அந்த விசுவாசம் இல்லைன்னா நீதிமான் ஆக்க முடியாதுங்க. அது ஒரு தான் வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். இல்ல நான் நம்புறேன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தா, அந்த விசுவாசத்தினுடைய முதல் கனி என்ன தெரியுங்களா? அதுல கனிகளும் இருக்கும். கிரியைகள் இல்லாத விசுவாசம், கனி இல்லாத விசுவாசம், சத்த விசுவாசம் பைபிள் சொல்லுது. பவுல் சொல்றாரு, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தா அது முதல் கனி வந்து தேவனுடைய சமாதானத்தை நம்ம அனுபவிப்போம். நீங்க அனுபவிச்சீங்களா? ரட்சிக்கும் விசுவாசம் இல்லைன்னா நீதிமான் ஆக்குதல் இல்லைங்க. அந்த நீதிமான் ஆக்குதல் இல்லைன்னா தேவனுடைய சமாதானம் நமக்கு இல்லை. உங்களுக்கு அந்த சமாதானம் இருக்கா? தேவனிடத்தில் சமாதானம். ரட்சிக்க போறோம், அங்க போறோம், வரும். எனக்கு நானும் ஆண்டவரும் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட எனக்கு சமாதானமான உறவு இருக்கா? எவ்வளவு முக்கியமான கேள்வி தெரியுமா? இன்னைக்கு வேண்டாம் அந்த கேள்வி இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா பல கவலைகள் பல இதுல அதெல்லாம் பெரிய எதுதோ பெரிய கேள்விகளா இருக்கு. கோல்டு என்ன ரேட் இன்னைக்கு, அதான் பெரிய கேள்வி. லேண்ட் எங்க போகுது, எங்க வீடு, அதான் பெரிய கேள்வி. ஆனா ஒரு நாள் வரும், உங்க வாழ்க்கையிலேயே முக்கியமான கேள்வி, உங்க நித்தியத்தை தீர்மானிக்கிற கேள்வி, எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கா? தேவனிடத்தில் நான் சமாதானத்தை விசுவாசத்தின் ஊடமாக நீதிமான் ஆக்கப்பட்டு தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் பெற்றிருக்கிறனா? அந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. உங்க காதுல ஒலிக்க விடுங்க. ஒலிக்க விடும் போதுதான் ஆவியானவர் அந்த விசுவாசத்தை நமக்கு காட்டுவார் இல்லையா? விசுவாசத்தின் ஊடமாக நாம் தேவனிடத்தில் நீதிமான் ஆகி சமாதானம் பெறலாம். ஒருவேளை நீங்க அந்த சமாதானத்தை பெற்று இருந்தா விசுவாசியாக, அந்த சமாதானத்துல நிலைச்சிருக்க பாருங்க, அதை மெயின்டைன் பண்ண பாருங்க. ஒரு லைவ்லி சென்ஸ், ஒரு புத்துணர்ச்சியான தொடர்ந்து அதை அனுபவிக்கிறதுல நம்ம பார்க்கணுங்க. நீதிமான் ஆக்குதல் வந்து ஒரு தடவை நடக்குது, அது மாறாதது, அது ஃபிக்ஸ்டு, அசைக்கப்பட முடியாது, நித்தியத்துக்கும் அசைக்கப்பட முடியாது. ஏன்னா தேவன் நீதிமான் ஆக்கினவர்களை குற்றம் சாட்டுகிற எவன் அப்படின்னு பவுல் சொல்றாரு, மாறாது. ஆனா அதை குறித்த நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது. திடீர்னு நம்மளும் விசுவாசிகளாக சில நேரங்கள்ல நம்மளும் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சுயநீதியின் அடிப்படையில கடவுள் கிட்ட போகணும்னு நினைக்கிறோம். அவன் எனக்கு ஜாம் பண்ணல. கடவுள் கிட்ட போகும்போது ஒரு ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு இதுவே இல்லை, திருப்பியும் பாத்தீங்களா நம்ம இத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கடவுள்கிட்ட ஒரு லைவ்லி சென்ஸ் ஆஃப் பீஸ், அதை தொடர்ந்து அனுபவிக்கிறது எப்படி தெரியுமா? எங்க சபையில் நாங்கள் படிச்சுட்டு வர இயேசுவை நோக்கிப்பார், எவ்வளோ ஃபிக்ஸ்டா இயேசுல கண்ணை வச்சு நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார், ஆழமா அவரையே நோக்கி பார்க்கணும். நம்ம ஏன் அந்த சென்ஸ் லூஸ் பண்ணிடுறோம்? இயேசுவை நம்புறத விட்டுறோம், அவரை நோக்கி பார்க்கறத விட்டுறோம். பேதுரு அந்த கடல்ல நடந்து வரும்போது இயேசுவை பார்க்கும்போதெல்லாம் ஒழுங்கா இருந்த, எப்போ அங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சாலும் நம்மளுடைய தோழி அப்படித்தான் ஜபத்துக்கு போறோம். திருப்பி திருப்பி என்ன நம்முடைய தகுதியின் அடிப்படையில போக பாக்குறோம். விசுவாசி இயேசுவை நினைச்சு போறவர் பழைய பாடல எப்படி போவாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சமாதானம் வேணா ஒரு ஆடை எடுத்துட்டு போவான், ஒரு யூதன் எடுத்துட்டு போய் அந்த ஆட்டு மேல தன் கையை வச்சு மாடு கூட எடுத்துட்டு போவாங்க. சில நேரத்துல அவங்க சொல்லுவாங்க தங்க முழு பலத்தை அது மேல அப்படியே நிக்குவாங்களாம், முழுசா தன்ல அந்த ஆடு மேல அடையாளம் காமிச்சு அந்த ஆடு பலி தகன பலியா கொடுப்பாங்களாம். ஆண்டவரே என் பாவி, நான் உன்பிடத்துல வரவே முடியாது, நான் எவ்வளவுதான் ஒழுங்கா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற சீட்டு நான் சாகுற வரைக்கும் போகாது, இங்க இருக்கிற பாவம் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட வரவே முடியாது நான். ஆனா நான் வரக்கூடிய ஒரே சாதனம் ஆண்டவரே, நீங்கள் ஏற்படுத்தின ஒரே வழி ஆண்டவரே, இதோ இந்த தகன பலியின் மூலமாக. அவன் அப்படித்தான் போவான், அவன் அந்த பலி கொடுத்த உடனே தேவ சமாதானம் வரும். நீங்களும் அப்படி பண்ணி பாருங்க. ஆண்டவர்கிட்ட போகும்போது கண்ணபடி ஜபிக்கும் போது உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கதெல்லாம் மறந்துருங்க. இயேசு எனக்காக என்ன செய்தார், இயேசு எனக்காக சிலுவையில மறிச்சாரே, என் பாவத்தை அவர் சுமந்தாரே, ஆண்டவரே அவரை நம்பி அவரை தகன பலியா நான் கொடுக்கறேன், அவரின் அடிப்படையில உங்களுடைய சமாதானத்தை கேட்கிறேன்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. ஐயோ கடலாக ஆறா ஓடி வர சமாதானம், என்ன சமாதானம் அனுபவிப்போம் தெரியுங்களா? அது தொடர்ந்து மெயின்டைன் பண்ண நீதிமான் ஆக்குதலுடைய சமாதானம் தொடர்ந்து அதுல வளரணும். எப்படி? அதனோட கணிகள்ல நம்ம தொடர்ந்து தாழ்மையா இருந்துகிட்டு பெருமை தான் நம்ம விசுவாசத்துக்கு எடுத்தோம். சுயநீதி பெருமை, இன்னைக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிறேன், எவ்வளவு பைபிள் படிச்சிருக்க, அதுதான் பெருமை. அந்த விசுவாசத்துக்கு எடுத்தோம், சத்துவத்துல வளர பார்க்கணும். ஏன்னா குற்ற மனசாட்சி பாவமும் நம்ம சமாதானத்துக்கு எடுத்தோம் இல்லைங்களா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்து படிக்க ஜெபிக்கலாம்.